நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திருமூல அழகு மலை ராமதேவர் அழகு மலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கனவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கரூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியர் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி ஓயூர் கோராக்கர் மயூரன் குதம்ப ஓயூர் கோராக்கர் மயூரன் குதம்பே திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அறிந்த நேருலகம் உயவே ஓம் கிரியா பபாஜி ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் பழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துகளுக்கு கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் அனுபவத்தை எடுக்கும் சத்சங்கமாகவோ அது அமையும். அதன் அடிப்படையில் இன்றும் அந்த குடும்பத்தினரிடமிருந்து இன்னும் மேலதிகமாக இரண்டு பக்கங்கள் கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். அதை முதலில் பார்த்து அதைவிட நேற்றையான் இரண்டு அன்பர்களுடைய கருத்து பகிர்வுகள் உண்டு, அதையும் இன்று முற்றாக பார்த்து விடுவோம். முதலாவதாக அவர்கள் கோடிட்டு அனுப்பிய விடயம் போன புதன்கிழமை சத்சங்கத்தில் வாசிக்கப்பட்ட அற்புதமான விடயத்தில் சிலவற்றை கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். அதை மீண்டும் ஒருமுறை என் வாய் மூலம் கேட்க வேண்டும் என்பது ஒரு கருத்து அவர்களுடையது. இரண்டாவது, ஏதாவது பொருள்கள் நான் அதற்கு கொடுக்கலாமா என்பது அடுத்த நிகழ்வு. இரண்டையும் பார்த்து விடுவோம். அவர்கள் கோடிட்டு அனுப்பியது, மனிதர்களுக்கிடையே எந்த வேறுபாடும் பார்க்க வேண்டாம், அது மனிதருக்கும் உலகிற்கும் துயரம் சேர்க்கும். மற்றவரை நம் ஆத்மாவாகவே நேசித்து சேவை செய்ய வேண்டும். மற்றவரை உங்கள் ஆத்மாவாகவே கருதுங்கள். மற்றவர்களோடு உங்களுக்கு நிகழும் துன்பமிகு வேறுபாடுகளை மறந்து விடுங்கள். நடைமுறையில் அடிப்படைகளை புரிந்து கொள்வோம். எல்லோரும் தாயின் பிள்ளைகளே, எல்லோரும் நேசத்துடனும் தொண்டுள்ளத்துடனும் பழகுவதை தாய் விரும்புகின்றாள். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கவே அவள் விரும்புவாள். ஒவ்வொருவரிடம் கிரியா பாபாஜியை கண்டறியுங்கள். பாபாஜியின் பெயரில் அன்போடு எல்லோருக்கும் பரிவு கொடுங்கள். இன்று உலகிற்கு தேவை அன்பும் தொண்டும். இது கோடிட்டு அனுப்பிய இதில் ஒரு பகுதி. இது மிகவும் அற்புதமான கருத்து. அன்று சத்சங்கத்தில் வாசிக்கும் போதே இதை மீண்டும் மீண்டும் வாசித்து இதை உள்வாங்குங்கள், பல விடயங்களும் கிடைக்கும் என்று சொல்லியிருந்தேன். அந்த முறையில் இந்த மனிதர்களிடம் நாங்கள் முரண்படாது அவர்களுடன் அன்பும் தொண்டும் எல்லோருடனும் வளர்ப்பதற்கு இரண்டு மூன்று வழிகள் கிரியா யோகத்தில் பாபாஜியினால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று சத்சங்கம். சத்சங்கத்தில் நாங்கள் குடும்பமாக இருக்கும் போது இவ்வாறான விடயங்களை நாங்கள் செயற்படுத்த முடியக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அதே சத்சங்கத்தில் பல அருளாளர்களுடைய அதிர்வுகளும் உண்டு. ஆகவே அந்த அன்பு தொண்டு என்பது அங்கு கொஞ்சம் இறுக்கமாக பிணைக்கப்படும் என்பதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை. இருப்பினும் இந்த வேறுபாடுகளை பார்க்காமல் நாங்கள் அவர்களுடன் நல்ல அன்பு உள்ளத்தோடும் தொண்டு செய்யும் மனத்தோடும் பழக வேண்டும் என்றால் அவர்களுக்குள் பாபாஜியை காண வேண்டும் என்று பாபாஜி இங்கு ஒரு பரிந்துரை சொல் கொடுத்திருக்கின்றார். எல்லா ஆன்மாக்களிடமும் பாபாஜியை காணுங்கள் என்று. அதை சைவ சித்தாந்தத்தில் எல்லா ஆன்மாக்களிடமும் கடவுளை காணுங்கள் என்று சொல்கின்றார்கள். இரண்டும் ஒன்றுதான், பாபாஜியார் பரம்பொருளின் குழந்தை. ஆகவே எல்லா இடத்து எல்லாருடைய ஆன்மாவிலும் நாங்கள் குருவையும் காண வேண்டும், திருவையும் காண வேண்டும் என்பது இங்கு பொருள். ஆகவே அதன் வழி நிற்கும் போது கூட இந்த அன்பு தொண்டு ஆகியவை சிறப்புறும் என்பது இந்த பந்தியில் கொடுக்கப்படும் விடயம். அதற்கு உபமானமாக ஒரு தாய் எவ்வாறு பிள்ளைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஒரு தாய் விரும்புவார். சகோதரங்களுக்குள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் அன்பாகவும் ஒருதருக்கொருதர் உதவியாகவும் இருக்க வேண்டும் என்று உலகத்தாய் விரும்புவது போல எங்களுடைய பராசக்தி எல்லா ஆன்மாக்களும் ஒன்றாக அன்பாக இருக்க வேண்டும் என்பதை அவள் விரும்புகின்றாள் இறை இயக்கத்தின் கீழ் என்பது பொருள். அடுத்ததாக கோடிட்டிருக்கின்றார், கிரியா என்பது ஓர் குறிக்கோள் என்று கொண்டாலும் கஷ்டங்களுக்கு அப்பால் வாழ வேண்டுமானால் மனத்தை கிரியா சாதனையில் பயிலச் செய்ய வேண்டும். இது ஒரு வகை வாழ்க்கை. அப்போது சத்குருவின் அருளால் துன்பமும் துயரமும் நீங்கிவிடும். உயர்ந்த மரத்தில் இருந்து காய்ந்த இலைகள் உதிர்வது போல இரட்டைகள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் படிப்படியாக தாமாகவே விழுந்துவிடும். சிலர் சமயத்தால் சிறிது காலம் மாறுகின்றனர். ஆனால் இம்மாற்றம் தற்காலிகமே. அவர்கள் சிறிது காலத்தில் மீண்டும் உண்டு குடித்து உலகியல் மகிழ்ச்சியில் வீழ்ந்து விடுகின்றனர். மிகவும் அருமையான ஒரு விடயம் பாபாஜி கொடுக்கின்றார். அதாவது கிரியா என்பது குறிக்கோள் என்று கொண்டாலும், அது ஒரு மார்க்கம், அது ஒரு யோக மார்க்கம் என்று கொண்டாலும், கஷ்டங்களுக்கு அப்பால் வாழ வேண்டுமானால் எல்லோரும் இந்த மனதை கிரியா சாதனையில் செலுத்த வேண்டும். ஏன் அவர் மனதை கிரியா சாதனையில் செலுத்த வேண்டும் என்று முக்கியமாக குறிப்பிடுகின்றார்? சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை எடுப்போம். இங்கு இந்த மனம்தான் இந்த ஐந்து பொறிகளாலும் ஐந்து புலன்களாலும் வரும் விடயங்களை உள்ளே எடுத்து அதை அந்த கரணங்கள் மூலம் நிர்வகித்து ஒரு முடிவுக்கு வருகின்றது. ஆகவே இந்த பொறி அடக்கம் என்று ஒரு சொல்லி சொல்வது அதனுக்குரிய அர்த்தம் என்ன என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது என்றால், இந்த பொறியலால் வருவதை உள்ளுக்குள் எடுப்பது மனம். ஆகவேதான் பேராசிரியர் அருமையாக அதற்கு உபமானம் சொன்னார், மடக்கு பாலம். எங்களுடைய மனத்தை நாங்கள் பாலமாக அதை எடுக்கும் கருவியாக வையாது, அதை ஒரு மடக்கு பாலமாக கருத வேண்டும் என்று பேராசிரியர் அருமையாக ஒரு உபமானம் கொடுத்தார். அதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த மடக்கு பாலம் என்றால் என்ன? ஒரு அரண்மனையை சுற்றி அகழி இருக்கும். அந்த காலத்தில் அரண்மனை இருந்த காலங்களில் அந்த அரண்மனைக்குள் போவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கும், அது ஒரு பாலம், பிரிட்ஜ் ஒன்று போட்டிருப்பார்கள். மக்கள் போவதாக இருந்தாலும் சரி, அரண்மனையை தேடி மன்னனை தேடி குதிரைப்படைகள் போவதென்றாலும் சரி, அரண்மனையில் இருப்பவர்கள் போவதென்றாலும் சரி, அந்த பாலத்தால் தான் செல்ல வேண்டும். அதை விட்டால் வேறு வழி இல்லை அரண்மனைக்குள் செல்வதற்கு. அந்த பாலத்தை தான் உபமானமாக பேராசிரியர் சொல்வார். அந்த பாலத்தை அந்த காலத்தில் அரசர்மார்கள் மடக்கு பாலமாக அமைத்திருப்பார்களா? அதன் கருத்து என்ன? அந்த பாலம் தேவைப்படும் போது வெளிப்பக்கத்தையும் அரண்மனையையும் இணைக்கும். அதில் சென்றவர்கள் உள்ளே சென்றுவிட்டு பின் அல்லது வருபவர்கள் வெளியால் வந்த பின் அந்த பாலத்தை உயர்த்தி அந்த பால தொடர்பை எடுத்து விடுவார்கள். ஏனென்றால் அரண்மனையையும் அரசனையும் பாதுகாப்பதற்காக. ஆகவே கண்டவர்கள் எல்லாம் அதன் மூலம் செல்ல முடியாது. அதே போல்தான் இந்த மனத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று பேராசிரியருடைய கருத்து. ஆகவே இந்த மனம் என்பதுதான் எங்களை இப்படியான துன்பங்களுக்குள் ஆளாக்குகின்றது என்பது பாபாஜியின் சிறு குறிப்பு. அதற்கு சைவ சித்தாந்த அடிப்படையில் ஏன் அவர் அந்த மனதை பற்றி இங்கு மிகவும் அழகாக சொல்கின்றார் என்பதை சிறிது விரிவாக பார்த்தோம். அந்த மனதை கிரியா சாதனையில் பயிலிக்க வேண்டும். இது ஒரு வகை வாழ்க்கை. அப்போது சத்குருவின் அருளால் துன்பமும் துயரமும் நீங்கிவிடும். எவ்வளவு அருமையான கருத்து! கிரியா சாதனையில் பயில ஈடுபட வேண்டும், அதை மனத்தை அதில் பயில பண்ண வேண்டும் என்று சொன்ன உடனே பாபாஜியின் அரவணைப்பு கிடைத்து விட்டது என்று பாபாஜி கூறுகின்றார். அதன் விரிவாக்கம்தான் கிரியா யோகத்தில் சொல்லப்படுகின்றது. நீங்கள் உங்களுடைய சாதனையை செய்யுங்கள், ஒழுங்காக செய்யுங்கள், விடாது செய்யுங்கள், உங்களுடைய சுமையை என்னிடம் இறக்கி வையுங்கள், சாதனையில் முன்னேறுங்கள், நான் உங்களுடைய சுமைகளை தாங்குவேன் என்பது பாபாஜியின் அற்புதமான கருத்து. இது இங்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பந்தியில். அதை விட சொல்லப்படுகின்றது, ஒரு காய்ந்த இலைகள் மரத்திலிருந்து உதிர்வது போல இரட்டைகள் என்று ஓர் குறிப்பிட்ட நிலையில் அடிப்படையாக தாமாகவே விழுந்துவிடும். எவ்வளவு அருமையான சின்ன சொல்லில் சொல்லுகின்றார். சைவ சித்தாந்தம் படித்தபடியால் அதை பல மணி நேரம் பேசலாம். ஆனால் சிறிது அளவில் பார்க்க போனால் இந்த இரட்டைகள் உதிர்வது என்பது உலகத்தில் நடைபெறும் எல்லா விடயமும் இரட்டைகள். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம். அப்படி நீங்கள் பல பல சொற்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒன்று நல்லது, மற்றது கெட்டது. ஆகவே இந்த இரட்டைகள் என்று சொல்லப்படும் விடயங்கள் எல்லாமே எங்களுடைய சாதனையில், கிரியா பாபாஜி சொல்கின்றார், தன்னுடைய சாதனையில் நாங்கள் சென்று கொண்டு போகும் போது ஒரு மரத்தில் இருந்து இலை உதிர்வது போல இந்த இரட்டைகள் எல்லாம் உதிர்ந்து விடும் என்றால் அதனுடைய உட்கருத்து என்ன? இந்த வேறுபாடுகள் இல்லாது போகும் போது, எனது நான் என்பது இல்லாது போய் எல்லாம் குருவே எல்லாம் திருவே என்ற நிலைக்கு எங்களை கொண்டு வரும் என்பது பாபாஜியின் அருள்வாக்கு இங்கு. ஆகவே மிகவும் அழகாக இந்த பந்தியில் அதை அவர் கொடுத்திருக்கின்றார். சைவ சித்தாந்தத்தை வைத்து அதற்குரிய விளக்கத்தை நாங்கள் இவ்வளவு இலகுவாக புரியக்கூடியதாக பார்ப்பதற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி. அடுத்தது எழுதுகின்றார்கள், கடவுளையும் குருவையும் எப்போதும் மதிக்க வேண்டும், வணங்க வேண்டும். தாயைப்போல் குரு, தந்தையைப்போல் கடவுள். குழந்தைக்கு தாயும் தந்தையும் தேவை. உலகம் முழுவதும் தந்தையால் கவனிக்கப்படுகின்றது. ஆனால் தந்தை தாயின் விருப்பத்தை ஒருபோதும் வெறுப்பதில்லை. கடவுளின் வழிகள் புதிரானவை, அதை யாரும் ஆழம் காண முடியாது. ஆழமாக செல்ல செல்ல ஒவ்வொரு படியிலும் சத்குரு வழிகாட்டுகின்றார். இந்த நிலையில் அப்புதிர் விளங்கும். எவ்வளவு அருமை! அந்த வழிகாட்டல் மூலமாக தான் எங்களுக்கு இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை பாபாஜி ஊட்டிக் கொண்டிருக்கின்றார். இதை முழுமையாக அவர் எங்களுக்கு ஊட்டி முடிப்பதற்கு எங்களுக்கு எத்தனை பிறப்புகளோ தெரியவில்லை. இருப்பினும் ஊட்டத் தொடங்கிவிட்டார் என்பது ஒரு நற்செய்தி. ஆகவே அந்த புதிர்களை, இவை எல்லாம் என்ன மாதிரி நடைபெறுகின்றது, எங்களுடைய உடல் இயக்கம், எங்களுடைய எண்ணங்கள், மனங்கள், உடல் கருவிகள் எல்லாம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை அவர் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை எங்களுடைய சாதகர்களுக்கு இப்போது தந்து கொண்டு இருப்பதை வைத்து நாங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். ஏனென்றால் அந்த அடிப்படை கருத்து, எங்களுடைய இயக்கம் என்ன, நாங்கள் யார், எங்கு வந்தோம், என்ன செய்கின்றோம், எல்லாவற்றையும் அந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிந்து கொண்டு போகும் போது அதனுடைய விளக்கம் விளங்குகின்றது. அதன் மூலம் எங்களுடைய சாதனையை நாங்கள் பெருக்கின்றோம் என்பது இந்த விடயத்தில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது. மற்றது இன்னொன்றும் சொல்லப்படுகின்றது, குரு தாய் போல, இறைவன் தந்தை போல என்று. மிகவும் அருமை! இதை வைத்துத்தான் இந்த உலக படைப்பே நடந்தது. உலகத்தில் எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரு குடும்பம் என்று குடும்ப பிணைப்புடன் தான் இறைவன் அந்த உடல்களை கொடுத்தார். அந்த குடும்ப பிணைப்பு மீண்டும் குடும்பம் குடும்பம் குடும்பமாக நடந்து கொண்டு போகின்றது. ஆகவே எங்கு பார்த்தாலும் ஆண் பெண் என்ற முனைப்பில் தான் இந்த படைப்பே நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்குரிய காரணம், இறைவனுடைய இயக்கமும் சிவசக்தி என்ற இயக்கத்தில் தான் நடைபெறுகின்றது. இயற்கையும் அதுதான், அதாவது அண்டமும் அதுதான், பிண்டமும் அதுதான். ஆகவேதான் இறைவன் அந்த எட்ட முடியாத நிலையில் இருந்து தடத்த நிலைக்கு இறங்கி வந்து சிவசக்தியாக இருந்து இந்த படைப்புகளை செய்கின்றார் அஞ்சொழில் மூலம் என்று சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். ஆகவே அதற்கமையத்தான் இந்த ஆத்மாக்களுக்கும் அப்படியான வாழ்க்கையை கொடுக்கின்றார். தாய் என்று ஒரு ஸ்தானம் ஒரு ஆன்மாவுக்கு, இன்னொரு ஆன்மாவுக்கு தகப்பன் என்ற ஒரு ஸ்தானம். அந்த இருவர்களால் உருவாக்கப்படும் உடல்களுக்குள் தேவையான வினைகளுக்கு ஏற்ற ஆன்மாக்களை அவர்கள் இறைவன் பூத்துகின்றார் பிள்ளைகளாக, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக. ஆகவே இந்த ஒட்டமொத்த குடும்பமும் ஒவ்வொரு ஆன்ம அறிவு நிலையிலிருந்து இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து இறுதியில் இந்த உடலை உதறி இன்னொரு உடலுக்கு செல்கின்றது. மீதியாக இருக்கும் பிராப்த வினைகளை அனுபவிப்பதற்காக ஒவ்வொரு முறையும் இறைவன் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் ஒவ்வொரு ஆன்மாக்களை இணைத்து அந்த வினைகளை ஆற்றச் செய்கின்றார் என்பது சைவ சித்தாந்த விளக்கம். இது என்னத்திற்கு இவ்வளவு விரிவாக இங்கு பார்க்கின்றோம் என்றால், இந்த இயக்கமே தாய் தந்தை என்ற ஒரு நிலையில், அதாவது ஆண் பெண் என்ற ஒரு நிலையில், அதாவது இயக்குபவன் இயங்குபவள், இயக்குபவள் இயக்குறவன் என்ற இரண்டு நிலைகளில் இறைவன் இயக்குகின்றான். அவள் அதை ஆன்மாக்களை ஆன்மாக்களுக்கு அவள் சக்தி இயக்குகின்றாள் என்பது அதன் பொருள். ஆகவே எல்லாம் ஆண் பெண் என்ற தொடர்பில் தான் இந்த அண்டமும் புண்டமும் அமைந்திருக்கின்றது என்பது மிகவும் எளிதாக பாபாஜியினால் இங்கு கொடுக்கப்படுகின்றது. அதற்கு அவர் ஒரு விடயத்தை பூத்தி விட்டார் இறுதியில், அதாவது அதை யாரும் ஆழம் காண முடியாது இந்த ஆண் பெண் நிலையை. ஆழமாக செல்ல செல்ல ஒவ்வொரு படியிலும் சத்குரு வழிகாட்டுகின்றார். அந்நிலையில்தான் இந்த புதிர் விளங்கும் என்பது மிகவும் அருமையான சொல்லு. அதாவது அண்டம் இருக்கலாம், பிண்டம் இருக்கலாம், இந்த பிண்டத்துக்கு அந்த அண்டத்தின் தன்மையை காட்டக்கூடியவர் சத்குரு கிரியா பாபாஜி. ஆகவே நாங்கள் இந்த பிறப்பில் இந்த உடலில் கிரியா யோகா சாதகர்களாக பயணிக்க கிடைத்தது நாங்கள் செய்த பெரும் பாக்கியம். அதற்கு சத்குரு பாபாஜி அவர்கள் இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கும் பாலமாக யோகத்தை அமைத்து அந்த யோக வழியில் எங்களை ஏற்றி சென்று அந்த அண்டத்துக்கு அண்டத்தில் இருந்து இயக்குபவளாகிய சிவசக்தியிடம் அவர்களுடைய திருப்பாதத்தில் எங்களை கொண்டே சேர்ப்பது அவருடைய செயல் என்பது இங்கு நான் சூட்சுமமாக கொடுக்கப்படுகின்றது. அடுத்த சொல்லு, தெய்வீகத்தின் முன் உலகம் தள்ளாடுகின்றது. தெய்வீகம் என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்ட செய்தி என்கின்றார்கள் பாபாஜி. சங்கத்தை சார்ந்தவர்க்கு அது கற்பனைக்கு அப்பாற்பட்டது அன்று என்று அன்று, அதாவது கற்பனைக்கு அப்பாற்பட்டது அன்று. ஏனெனில் அவர்களுக்கு பாபாஜியே கடவுள், தந்தை, தாய் எல்லாம். தெய்வீகத்தின் புதிரை மௌனத்தில் சத்துருவிடம் இருந்து சரணடைந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சொல்லுக்கு பேராசிரியர் அருமையாக பெரிய விளக்கம் ஒன்று எனக்கு கொடுத்திருந்தார். ஆனால் உங்களுக்கு புரியும் வகையில் அதை சிறிதாக்கி விடுகின்றேன். இந்த மௌனத்தில் இருந்து பாபாஜியிடம் இருந்து நாங்கள் அதை பெற வேண்டும் என்று சொல்லும் அந்த மௌனத்தின் கருத்து என்ன என்பது கிட்டடியில் எனக்கு அந்த விளக்கம் கிடைத்தது பேராசிரியர் மூலமாக. அதாவது நாங்கள் மௌனம் என்றால் எல்லோரும் நிற்கின்றோம், எங்களுடைய பேச்சை அடக்கி பேச்சில்லாத நிலையில் இருக்கும் போது மௌனம். இது உலகியல் கருத்து, ஆன்மீக கருத்தாகவும் இருக்கலாம். பேச்சற்ற நிலை, அதை சைவ சித்தாந்தத்தில் அந்த பேச்சை வாக்கு என்று சொல்வார்கள். அது படித்திருக்கின்றோம், ஐந்து வகையான வாக்கு. இறுதியாக வாயிலிருந்து வாக்கு வரும்போது வைகரி வாக்காக பேச்சாக வருகின்றது, சொல்லாக வருகின்றது. ஆகவே அந்த வாக்கை மாத்திரம் நிப்பாட்டுவது மௌனம் அல்ல. எண்ணங்கள் என்ற இரண்டாவது விடயத்தையும் நாங்கள் நிற்பாட்டும் போதுதான் அதற்குரிய பெயர் மௌனம் என்று பேராசிரியர் மிகவும் அழகாக அதை விளக்கத்துடன் சொன்னார். அந்த விளக்கம் உங்களுக்கு இந்த நிலையில் இப்போது அதை எனக்கு சொல்வதற்கு நேரம் காணாது, ஆனால் அதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது மௌனம் என்று சொல்வது வாக்கு, அதாவது சொல்லை நிற்பாட்டும் செயல் அல்ல. அதனுடன் சேர்ந்து எண்ணத்தையும் நிற்பாட்ட பழக வேண்டும். அதாவது வாக்கும் எண்ணமும் நாங்கள் தடையை அதுக்கு போடும் போது இரண்டு விடயங்களுக்கும் தான் அது பூரண மௌனமாக அமைகின்றது. ஆகவே எண்ணத்திற்குரிய புறப்பிடம் மேனாம். ஆகவே சிந்தித்து பாருங்கள், நாங்கள் வாக்கை நிற்பாட்டலாம், அதுதான் ஆரம்ப வழி. எண்ணத்தை நீங்க முழுமையாக நிற்பாட்ட முடியாது. இந்த புறப்போ இன்னும் எத்தனை புறப்படுத்த அந்த எண்ணங்களை நிற்பாட்ட முடியும் என்பது எங்களுடைய சாதனையை பொறுத்தது. இருப்பினும் வாக்கு மூலம் தொடங்குங்கள். ஆனால் அந்த வாக்கை நிப்பாட்டி விட்டால் நாங்கள் மௌனமாக இருக்கின்றோம் என்று, முழு மௌனமாக இருக்கின்றோம் என்று கற்பனை காணக்கூடாது. எண்ணங்களையும் சிறிது சிறிதாக நிறுத்த வேண்டும். எண்ணங்களை நிறுத்த வேண்டும் என்றால் நாங்கள் மனதை மடக்கு பாலமாக்க வேண்டும். பொறிகளில் இருந்து வரும் விடயங்களை மனதை மடக்கி மனதில் அதை எடுக்க, மனதில் எடுப்பவற்றை உள்ளுக்கே மற்றே அந்த கரணங்களுக்கு கொடுக்காது அதனுடனேயே நிப்பாட்ட வேண்டும். ஆகவே அந்த பாலமாகிய ஓமானத்தில் அந்த பாலத்தை உயர்த்தி விடுவது போல், ஒருவர் அரண்மனைக்குள் செல்ல முடியாத நிலையை ஏற்படுத்துவது போல, இந்த மனம் என்ற கருவியை நாங்கள் வெல்ல வேண்டும். அந்த மனம் மூலம் எங்களுடைய பொறிகளில் இருந்து ஒரு விடயமும் உள்ளே செல்லக்கூடாது. அதுதான் மனதை வெல்லல். அப்படி வெல்லும் போதுதான் அது எண்ணங்களை நிற்பாட்டும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அது இங்கும் அதை பாபாஜி சொல்கின்றார். அடுத்ததாக, பாபாஜியே கடவுள், அது வாசித்து விட்டேன் என்று கொள்ளுங்கள். அடுத்ததாக, பாபாஜியை போன்ற தன்னை உணர்ந்த ஞானிகளை தரிசிப்பது மிகப்பெரிய பாக்கியம். துயரத்திற்கும் துன்பத்திற்கும் இதுவே அருமருந்து. எல்லாவற்றையும் அறிய வேண்டும் என்ற அவசியமில்லை. பாபாஜியின் குழந்தையானால் ஒவ்வொரு சூழலிலும் அவர் நம்மை தாயாக தூக்கிச் செல்வார். துணை புரிவது அருளே. அருளை பக்தியாலும் சரணாகதியாலும் பெறலாம். பாருங்க, இதற்கு இரண்டு பந்திக்கு முதல் அவர் அன்பையும் தொண்டையும் சொன்னார், அதற்குரிய விளக்கத்தையும் கொடுத்தார். இங்கு வந்து தன்னுடைய நிலைப்பாடு, அவர் என்ன செய்கின்றார் எங்களையும், அதாவது அண்டத்தை இயக்கும் சிவசக்தியுடன் இணைக்கும் செயலை செய்கின்றார் இந்த கிரியா யோகம் மூலம். ஆகவே அந்த அன்பு தொண்டுகளில் நீங்கள் வளர்ப்பதற்கும் பாபாஜி உதவி செய்கின்றார். இங்கு அவர் என்ன கொடுக்கின்றார், தாயாக தூக்கி செல்வார், துணை புரிவது அருளே, அந்த அருளை பக்தியாலும் சரணகதியாலும் பெறலாம் என்பதற்கு அடுத்த இரண்டு தங்க விதிகளையும் இங்கு கொண்டு இணைக்கின்றார் ஒரே அத்தியாயத்தில். எவ்வாறு அன்பு தொண்டை பெருக்க செய்கின்றார் எங்களிடம், அதே போல் அதன் பின் பக்தி சரணாகதியை எவ்வாறு அடையலாம் என்றதற்கும் அதற்குரிய விளக்கத்தை இங்கு கொடுக்கின்றார். மிகவும் அருமையாக இருக்கின்றது. அடுத்ததாக, காக்கும் சக்தியை வழிபடுதல் அவசியம். வழிபாடு உலகத்தோடு சேர்ந்தும் சாதாரண மனிதரோடும் நிகழலாம். மனிதனுக்கு விவேகமும் சங்கற்பமும் உள்ளன. அவை உலகத்தை நிர்ணயிக்கும் சக்தியுடன் இயைந்தால் அவனுக்கு நன்மை உண்டாகும். அற்புதமான சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து இரண்டு வசனங்களில். மீண்டும் சொல்லுகின்றேன், காக்கும் சக்தியை வழிபடுதல் அவசியம். இங்கு காக்கும் சக்தியாக நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் பார்ப்போமாக இருந்தால் திரோதான சக்தி. ஆகவே இந்த எங்களுடைய இயக்கத்தை நாங்கள் உலகத்திலும், உலகத்தில் இருக்கும் கருவிகள், அதாவது எங்களுடைய உடல் நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திரௌதான சக்தி உதவி செய்கின்றாள். அவள்தான் எங்களை காத்து எங்களை அனுபவம் எடுக்க பண்ணுகின்றாள். ஆகவே அவளை வழிபடுதல் அவசியம் என்பதை பாபாஜி இங்கு சொல்கின்றார். காக்கும் சக்தியாக அதற்குரிய பெயரை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் திரௌதான சக்தியாக அறிந்து விட்டோம். இதைத்தான் பஞ்சாட்சர மந்திரத்தில் சிவாய நம என்ற எழுத்தில், யானாவாகிய நடுநிலையில் ஆன்மா இருக்கின்றோம், கீழே நானா மானாவாகிய உலகமும் உலகப் பொருட்களும் இருக்கின்றன, மேலே சிவசக்தி சீனா வானா இருக்கின்றது, அருட்சக்தியும் சிவனும். ஆகவே கீழே இருக்கும் எங்களுடைய ஆத்மாக்கள் எல்லோரும், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் எல்லோரையும் காத்து இந்த அனுபவத்தை எங்களுடைய பிராப்த வினை மூலம் எடுத்துக்கொண்டிருக்கும் இடத்தில் இந்த ஆன்மாக்களை பாதுகாத்து அந்த அனுபவத்தை எடுக்க பண்ணி அதில் வெற்றி பெற பண்ணி அதில் நாங்கள் முழுமையாக இருவினை ஒப்பு மலப்பரி பாகம் சத்தினி பாதம் என்று சைவ சித்தாந்தத்தை சொன்ன வழி மூலம் நின்று அதில் நாங்கள் தேர்வு பெற்றவுடன் அந்த சக்தியாகிய திரோதான சக்தி எங்களை தூக்கி யானாக்கு மேலிருக்கும் வானாவாகிய அருட் சக்தியுடன் சேர்க்கின்றது என்பதை பேராசிரியர் அருமையாக சொல்லி தந்தார். நீங்களும் என்னிடமிருந்து அதை படித்திருக்கின்றீர்கள், அட்டவணையும் போட்டிருக்கின்றீர்கள். ஆகவே இதுதான் உண்மை. பாபாஜி இங்கு என்னத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்? அந்த திரோதான சக்தியை வழிபடுங்கள். அடுத்த வசனம் இதை அடுத்ததாக சொல்கின்றார். வழிபாடு அவசியம், உலகத்தோடு சேர்ந்தும் சாதாரண மனிதரோடும் நிகழலாம். எவ்வளவு அருமையான அடுத்த சொல்லு! உலகத்துடன் சேர்ந்தென்றால் என்ன? அண்டம், அதாவது இயற்கை. ஆகவே அந்த விடயத்தை, அந்த திரோதான சக்தியை நாங்கள் வழிபாடு செய்வதென்றால் நாங்கள் இயற்கையை மதிக்க வேண்டும், அண்டத்தை மதிக்க வேண்டும், அதன் வழி நிற்க வேண்டும், அதற்கு எதிராக செல்லக்கூடாது என்பது சூட்சும கருத்து, சைவ சித்தாந்த அடிப்படை. அடுத்த சொல்லு, சாதாரண மனிதரோடும் நிகழலாம். அதுதான் நாங்கள் இன்று இங்கு குழுமியிருக்கும் இந்த சத்சங்கம். ஆகவே இந்த ரெண்டு நிலைகளிலும் நாங்கள் அந்த திரோதான சக்தியை வழிபட வேண்டும். வழிபாடு என்பது கும்பிடுவதல்ல, அது அடுத்த சொல்லில் வருகின்றது, அதற்குரிய விளக்கம் பார்க்கப் போகின்றோம். ஆகவே அந்த வழிபாடு நிச்சயம் என்பதை, தேவை என்பதை பாபாஜி உணர்த்துகின்றார். அடுத்த சொல்லை பார்ப்போம். விவேகமும் சங்கப்பமும் உள்ளன, அவை உலகத்தை நிர்ணயிக்கும் சக்தியுடன் இயைந்தால் அவனுக்கு நன்மை உண்டாகும். மனிதனுக்கு என்ன எங்களுக்கு இருக்கின்றது? விவேகமும் சங்கப்பமும். விவேகம் என்றால் என்ன? அறிவு. சங்கற்பம் என்றால் என்ன? வைராக்கியம். இந்த அறிவும் வைராக்கியமும் எங்களுக்கு வளர வேண்டும். இது வளர்மையாக இருந்தால், உலகத்தை நிர்ணயிக்கும் சக்தியுடன் இயைந்தால் அவனுக்கு நன்மை உண்டாகும். இந்த ரெண்டு செயற்பாடுகளின் மூலம்தான் நாங்கள் திரோதான சக்தியை வழிபாடு செய்யலாம். மீண்டும் வழிபாடு என்பது வணக்கம் என்று கருதிவிடாதீர்கள். இன்னும் ஒரு சிறிய நேரத்தில் அதற்குரிய பதில் கீழே உள்ளது. ஆகவே அந்த திரோதான சக்தியை நாங்கள் இயைவுடன் சேர்த்து அதனுடன் பயணிக்க வேண்டுமென்றால் இந்த அறிவு திறனும் வைராக்கியமும் தேவை என்பதை பாபாஜி சொல்கின்றார். ஆன்மீக சொற்கள் மூலம் விவேகமும் சங்கற்பமும். அடுத்த பகுதியில் இந்த பகுதிக்குரிய புதிர் வருகின்றது. மன அளவிலும் உடல் நிலையிலும் மனிதனுக்கு பாதுகாப்பு தேவை. உலகத்தை இயக்கும் சக்தி அறிவு மிக்கது, அது அவதாரங்களில் காணப்படுகின்றது. மனித நன்மைக்கு இந்த சக்தியை வழிபடுவது அவசியம். வழிபாடு என்பது அந்த சக்தியோடு தொடர்பு கொள்ளும் முயற்சி என்று பாபாஜி கூறுகின்றார். மேலே வழிபாடு என்றோம், நாங்கள் எங்களுடைய உலகியல் கருத்தில் நாங்கள் அதை நாங்கள் கும்பிட வேண்டும் அல்லது அதை வழிபட வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் அதை கேட்டோம். கீழே வந்து பாபாஜி அந்த வழிபாடு என்பது எதை குறிக்கின்றது என்பதை சொல்லி தருகின்றார். அந்த வழிபாடு என்பது அந்த திரோதான சக்தியோடு நாங்கள் தொடர்பு கொள்ளுதல். அந்த தொடர்பு கொள்ளுதலுக்குத்தான் எங்களுடைய அறிவும் வைராக்கியமும் தேவை என்பதை மேலே குறிப்பிட்டிருந்தார். ஆகவே எவ்வளவு அழகாக இதை சொல்கின்றார். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து இங்கு புதைந்திருக்கின்றது. அந்த அடிப்படை கருத்தில் இந்த அடிப்படையான விடயம் எங்களுக்கு தெரியாவிட்டால் இது புரியாது. நாங்கள் திரோதான சக்தி எங்கேயோ இருக்கின்றார் என்று கையெடுத்து திரோதான சக்தியே வணக்கம் என்று அதற்கு ஒரு அர்ச்சனையும் செய்து அதை அறிந்துட்டால் கோயில்களில் அந்த பேரில் யாரும் இருக்கிறார்களா என்று அதனுடன் எங்களுடைய வாழ்க்கையை முடித்து விட்டிருப்போம். ஆனால் கிரியா சாதகர்களுக்கு இந்த விடயம் தெரிய வந்ததால் நாங்கள் அதில் மேலும் ஒரு படி சரியான வழியில் நாங்கள் அது செல்ல முடியும் என்பது பாபாஜியின் கருத்து. இன்னும் சில விடயங்களை இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த இடத்திற்கு நான் இன்று செல்லவில்லை, ஏனென்றால் மற்றைய ரெண்டு கருத்து பயிர்வுகளை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே அவருடைய சொல் விளக்கத்திற்கு இந்த ரெண்டு பக்கங்களில் கிட்டத்தட்ட 1.5 பக்கங்கள் பார்த்து விட்டோம். குறிப்பிட்ட கோடிடப்பட்ட விடயத்தை மற்றைய பகுதியை இன்னொரு வகுப்பில் பார்ப்போம். இப்போது நாங்கள் மற்ற இரண்டு அன்பர்களுடைய கருத்து பயிர்வுக்கு போவோம். இரு அன்பர்கள் கருத்து பயிர்வு அனுப்பியிருந்தார்கள் ஒளிநாடா மூலம். நேற்று ஒரு அன்பருடைய கருத்து பகிர்வு இந்த எங்களுடைய மண்டல சாதனையை பற்றியது. அவர் கருத்து கொடுத்திருந்தார், நான் எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொள்கின்றேன் என்று. தன்னுடைய அனுபவத்தை, பெரிய அனுபவம் அல்ல, எல்லோருக்கும் கிடைத்திருக்கும். அதாவது அவர் சொன்னார், இந்த மண்டல சாதனையை 48 நாளும் நான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் யோகி ராமையா அவர்களுடைய அட்டவணைப்படி செய்தேன். நீங்கள் அதை எல்லோருக்கும் அனுப்பியிருந்தீர்கள், அதன் வழியில் செய்தேன். ஆனால் 30 நிமிட பயிற்சி தான் செய்தேன். அவ்வளவு அற்புதம், முதல் முறை 48 நாளும் செய்து முடித்திருக்கின்றேன் அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட விடயத்தில். அது இவ்வளவு காலமும் நான் மண்டல சாதனையில் கிரியா யோகத்துக்குள் வந்தவுடன் செய்திருக்கின்றேன், ஒழுங்காகவும் செய்திருக்கின்றேன் 1-2 வருடம். ஏனென்றால் இப்ப கடந்த 8 வருடங்களாக நான் இதை செய்கின்றேன், மண்டல சாதனையை. ஆனால் 2 வருடம் முழுமையாக செய்தேன் அதே நேரத்தில். ஆனால் இந்த வருஷம் நான் செய்த மண்டல சாதனைக்கும் பழைய வருடங்களில் செய்தவற்றிற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு ஐயா என்று மகிழ்ச்சியாக அந்த செய்தி அனுப்பியிருந்தார். அதற்கு அவர் தரும் கருத்து சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதை கேட்டதும் எனக்கு உள்ளம் குளிர்ந்தது. ஏனென்றால் நாங்கள் சாதனை செய்கின்றோம், பயிற்சி செய்கின்றோம், எல்லாம் உண்மை. ஆனால் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து அதை எவ்வாறு உயர்த்துகின்றது என்று ஒரு சாதகருடைய சொல்லு கேட்கும் போது காதுக்கு, நாங்கள் இவ்வளவு காலமும் சிறித காலம் 3 வருடங்களாக ஆவது இப்போது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படிக்கின்றோம் அந்த உணர்வினை ஒரு சாதகர் எடுத்தார். பலரும் எடுத்திருப்பீர்கள், ஆனால் அவர் பகிர்கின்றார் என்று கேட்கும் போது மிகவும் அற்புதமான விடயம். இதை மற்ற சாதகர்களும் புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு ஒரு ஓமானம் சொல்லுவார் பேராசிரியர். ஒரு அன்பர் இன்னொரு அன்பரிடம் கேட்டாராம், நான் கங்கைக்கு போகின்றேன், நீ வருகின்றாயா என்று. அதற்கு மற்ற அன்பர் சொன்னாராம், கங்கையா, நான் 2 முறை சென்று விட்டேன், ஆகவே நீங்கள் போயிட்டு வாருங்கள், நான் வரவில்லை என்று. அதற்கு அந்த கேட்ட அன்பர் சொன்னாராம், அவருடைய அறிவு நிலை சிறிது உயர்ந்த நிலை என்று வைத்துக் கொள்ளுங்கள், இது ஒரு ஓமானம் சொன்னாராம், நீ கங்கைக்கு 2 முறை போகலாம், 1 முறை போனாலே காணும் என்று நினைக்கலாம், ஆனால் நீ பல முறையும் கங்கை செல்ல வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நீ கங்கை சென்று நீராடும் போது உன்னுடைய உடலை தழுவி கொண்டு போகும் நீர் நிலை, ஒவ்வொருவான நீர்கள் உன்னை தழுவி கொண்டு போகின்றது. நீ கங்கையில் 1 முறை குளித்து விட்டு, நான் கங்கை என்றது குளித்து விட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்தாய் என்றால் உனக்கு கங்கையின் நிலை புரியவில்லை. கங்கையில் ஒவ்வொரு நிமிடமும் வரும் அலைகள், தண்ணீர் அது என்ன சொல்வது, தண்ணீர் நீர் நீரோட்டம் வித்தியாசமாக இருக்கும் என்பது அந்த மற்றவருடைய நிலை. ஆகவேதான் நீங்கள் இப்போது இந்த செய்தியை கேட்டுவிட்டு இந்த அன்பருடைய பகிர்வில், ஓ நான் 8 வருடமாக செய்கின்றேன், சரி, அவருக்கு ஏதோ உணர்வு வந்திருக்கின்றது, எனக்கும் வந்து கொண்டிருக்கின்றது, வந்திருக்கும் என்று நினைக்காது. ஒவ்வொரு வருடமும் இதை ஏன் செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய நிலை வேறு நிலை. ஏன் எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய வயது கூடுகின்றது? கால தத்துவம் ஒவ்வொரு நிமிடமுமே மாறிக்கொண்டு போகின்றது. ஆகவேதான் எங்களுக்கு வயது முதிர்ந்த எங்களுடைய பாட்டனர்மார் பாட்டி அவர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய காலத்தை விட்டு விடாதே, விஷயம் தெரியாம சொல்லி இருக்கின்றார்கள் எனக்கு, காலத்தை வீணாக்காதே, படி, நல்லொரு நிலைக்கு வா, விட்டால் கிடையாது. எவ்வளவு அற்புதமான சொல்லுகள், புரியவில்லை அந்த நேரம், காலமா, நாளைக்கும் படிக்கலாம் தானே. ஆகவேதான் இந்த கிரியா யோகா சாதனையும் அது போன்றது. 1 வருடம் செய்து விட்டேன் என்றிருந்தால் அந்த நேரத்தில் அந்த காலத்தில் அந்த வயதில் உங்களுக்கு இருந்த அறிவு நிலையில் நீங்கள் செய்து அதன் பலனை பெற்றீர்களே தவிர, இன்று அதை செய்தால் அதை விட கூட பலன் கிடைக்கும், கூட உணர்வு இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவேதான் தொடர் சாதனை, தொடர் மண்டல சாதனை பரிந்துரைக்கப்படுகின்றது குருமார்களால். என்னால் அல்ல, நான் அதை உங்களுக்கு தருகின்றேன், அவர்களுடைய வாக்குப்படி. அது ஒருவருடைய கருத்து, அதற்கு மேலாக இதை தெரிவித்தேன். 2வது அன்பருடைய கருத்து, அவர் 2 மணி நேர சாதனை செய்திருக்கின்றார். இறுதி நாளில் கூட அவர் அந்த சாதனையை செய்தார். என்று சொன்னார். ஆனால் எங்களுடைய யாகத்தை பார்க்கும் விடயத்தை அவரால் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அந்த சாதனையை முடித்துத்தான் அதை வந்து எங்களுடைய ஜூம் மூலம் அவர் பார்த்திருக்கின்றார் வெளிநாட்டில் இருந்து அந்த யாகத்தை. ஆகவே அவருடைய பகிர்வு என்னவென்றால், அந்த சாதனை முடிந்து அந்த யாகத்தில் வந்து பாபாஜியின் மந்திரம் உச்சரிப்பதை ஒரு மணி நேரம் கண்ணை மூடிக்கொண்டிருந்து அதை உள்வாங்கினேன். எவ்வளவு அருமை! யாக யாக சொற்களை நான் கேட்டிருக்கின்றேன். யாகத்தை நீங்கள் இல்லை, உங்களுடைய உறுப்பினர்கள் செய்யும் போது கூட நேரடி அலை வரிசையில் கேட்டிருக்கின்றேன். ஆனால் அன்று நான் கேட்ட யாக ஒளி எனக்குள் பல ஒளிகளை ஏற்படுத்தியது. ஒரு வித்தியாசமான ஒரு விடயம் என்னுடைய உடலில் நிகழ்ந்தது என்று மிகவும் ஆச்சரியமாக அந்த கருத்தை போட்டிருக்கின்றார். அதற்குரிய காரணம் என்னவாகும் என்பது அவருடைய கேள்வி இறுதியில். ஒன்றுமல்ல, 48 நாள் 2 மணி நேர தொடர் பயிற்சி சாதனையின் பின் உடனடியாக 48வது நாள் அந்த யாகத்தை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். அந்த ஒலியை, பாபாஜியின் மந்திர ஒலியை, அது எவ்வளவு தூரம் உங்களுக்குள் உள்ளுக்குள் உணர்வை தூக்கி இருக்கின்றது என்பதை நீங்கள் சொல்லும் போது எனக்கே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. சாதகர்கள் இவற்றை உணர்கின்றார்கள் என்று. அது மிகவும் முக்கியம். ஒவ்வொருதருக்கும் ஒவ்வொரு உணர்வு இந்த நிலைகளை செய்து முடித்தவர்களுக்கு. ஆகவே இது அவருடைய கருத்தை வைத்து இங்கு நான் என்ன சொல்கின்றேன் என்றால், இந்த 48 நாட்கள் செய்ததற்கே இந்த 2 அன்பர்களுடைய உணர்வு நிலை அப்படி இருக்கின்றது என்றால், வாழ்க்கை முழுக்க செய்தால் நீங்கள் எங்கு இருப்பீர்கள் என்பதை எல்லோரும் சிந்தியுங்கள். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். இப்போது இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் நினைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவனையா
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் மனதை போல பாபாஜி, இன்றைய சத்சங்கம் மனதை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் கூடிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் முக்கியமாக இன்றைய சத்சங்கத்தில் குறிப்பிட்ட விடயங்களில் முதலாவதாக மனிதர்களிடையே வேறுபாடுகள் பார்க்க வேண்டாம், ஒவ்வொருவரிடமும் பாபாஜியை கண்டு வரையுங்கள் என்ற கருத்துடன் தலைவழியாக உருவாக்கப்பட்டது. அதாவது மனிதர்களிடம் அன்பு தொண்டு மற்றும் சத்சங்கம், அப்போது பாபாஜியை காணுதல், அடுத்து விளக்கத்தாயும் பராசக்தி இலக்கிய விளக்கம், பிரியா என்பது குறிக்கோள், மனம் ஐம்புரிகளை இவர்களுக்கு எடுக்கும் என்ற கருத்துக்களும், அடுத்ததாக மடப்பு பாலம் மூலம் சில கருத்துக்கள் உருவாக்கப்பட்டது. மனத்தை பாவிக்க வேண்டும், அப்போதுதான் சைக்குழுவின் அருள் பலன் கிடைக்கும், கடவுளை எப்போதும் மதிக்க வேண்டும் என்ற கருத்து, இறைவன் இயக்கம் சிவசக்தி இயக்கத்தில் இருந்தது பற்றி, அண்டமும் பிண்ணமும் அமைந்தது பற்றியும், அன்னத்திற்கும் பிண்டத்திற்கு அண்ணம் பற்றி எடுத்து செல்லும் பற்றியும், தெய்வீகம் என்பதொரு கற்பனைக்கு அப்பாற்பட்டது அன்று, ஏனெனில் மௌனத்திலிருந்து பெறுவது பற்றிய விளக்கம், வாக்கு மைகளை வாக்கு அடுத்து எண்ணங்கள் நிப்பாட்டும் போது மௌனம், அதாவது வாக்கு எண்ணம் என்பவற்றை நிப்பாட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற பல கருத்துக்கள் கூறப்பட்டது. மனம் என்ற கல்வியை வெல்ல வேண்டும் என்றது பாபாஜியை போன்று தன்னை வளர்ந்த ஞானிகள் பற்றிய கருத்துக்களும், காக்கும் சக்தி வழிபாடு செய்தல் அவசியம் என்பதும், வழிபாடு அவசியம் உலகத்தோடு செய்கின்றது என்பதும் அண்டத்தோடும் என்ற கருத்துக்கள், அடுத்து விவேகமும் சந்தர்ப்பமும், அதாவது அறிவு வைராக்கியம், சக்தியோடு தொடர்பு கொள்வதற்கு அறிவும் வைராக்கியமும் மனதும் உடலும் மனிதனுக்கு அவசியம் என்றும், பாதுகாப்பு பற்றிய கருத்துக்களும், இவற்றை பின்வருவனவற்றிலிருந்து நாங்கள் மீட்டல் செய்யும் போது பல கருத்துக்களை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. இறுதியாக இன்றைய சத்சங்கத்தில் மண்டல சாதனையில் இரு சாதருடைய அனுபவங்கள் கூறப்பட்டது. அதிலிருந்தும் பல கருத்துக்களை உருவாக்கக்கூடியதாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பிரபாஜி நம ஓம் ஓம் சிவாய.
நன்றி இறைவனையா. மெருமையாக முடிந்தளவு குறுகிய நேரத்தில் அதை தொகுத்திருக்கின்றீர்கள். அது மக்களுக்கு இரண்டாம் முறை கேட்பது போல் சில விடயங்கள் அமைந்திருக்கும். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். அவங்கரிய பாபாஜி சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ.
இந்த சத்சங்கம் சிறப்பான முறையில பாபாஜியுடைய கருணையால மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில பல அறியப்பட கருத்துக்கள்லாம் பயிலப்பட்டிருக்கு. ரொம்ப சிறப்பு. கேள்வியில் பிறந்தால்தான் சைவ சித்தாந்தத்திலிருந்து உங்களுக்கு பதில் கிடைச்சிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அதுல நமக்கு வந்து கிரியா யோகத்தோட இணைக்கப்பட்டதுதான் பாபாஜி நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் வந்து எல்லா இடத்துலயும் நடக்கல. இந்த இடத்துல நடந்துருக்குன்னா அந்த கிரியா யோகத்துக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்த பாபாஜிக்காக தான் நம்ம வந்து ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய இடத்துல. இல்லைன்னா நீங்க தனிப்பட்ட முறையில தனியாக அனுபவிச்சு அந்த விளக்கங்களை நம்ம பெறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வகையில நமக்கு பல கருத்துக்களை பாபாஜி சைவ சித்தாந்த மூலியமாகவும் கிரியா பயிற்சி மூலியமாகவும் நமக்கு கொடுத்துக்கிட்டு வராரு. அதே போல மாணவர்கள் இந்த வருஷம் செய்த மண்டல சாதனையில அதிகப்படிய அனுபவங்களை சொன்னாங்க. சிறப்பு. இப்படிதான் நமக்கு அனுபவம் கிடைக்கும். இப்படிதான் நம்ம அதை வந்து பெருக்கிக்கணும். அது உணர்த்தும் நிலையிலேயே நம்ம பார்த்துக்கணும்னு சொல்றாங்க. பார்க்கக்குள்ள நமக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். அந்த வித்தியாசங்களை மாணவர் பயந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே போல ஒவ்வொருத்தவங்களுக்கும் செய்து அந்த ஆன்மீக அறிவுகளை எடுக்க வேண்டும்ன்றத பாபாஜிக்கிட்ட என்றென்று பிரார்த்தனை பூர்வமாக. ஓம் கிரிய பாபாஜினமோ ஓம் சிவாய நமோ.
நன்றி கார்த்திகேயன் ஐயா. மிகவும் அருமையாக அதை இன்னொரு படி உயர்த்தி அதை மக்களுக்கு இலகுவாக விளங்கும் பொருட்டு பாபாஜி கொடுத்த விடயங்களை சத்சங்கத்தில் ஊக்குவித்திருக்கின்றீர்கள். வழமை போல பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் அவர்கள் தான் இயக்குகின்றார்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓங்கிரிய பாபாஜி நம. இறுதி கருத்தாக, சில நண்பர்கள் நேரடியாக என்னோடு சாதாரணமாக பேசியிருக்கின்றார்கள். இந்த மண்டல சாதனை அனுபவத்தை அதை நான் சத்சங்கத்துக்குள் கொண்டு வரவில்லை. அது அவர்களுடைய தனிப்பட்ட பேச்சு. ஆகவே எல்லோருக்கும் இப்படி ஏதாவது ஒரு விடயங்கள் நடந்திருக்கும். எல்லோர் மனதிலும் அது உண்டு. பகிர்ந்து கொள்ள விரும்புபவர்கள் சத்தங்கத்தில் அதை பற்றி பேச வேண்டுமென்றால் உங்களுடைய அனுபவத்தை மற்றவர்களுக்கு அது உதவி செய்யும் என்றால் நீங்கள் அதை ஒளிநாடாவில் பேசிவிட்டு எனக்கு அனுப்பினால் நான் இந்த சத்சங்கத்துக்கு அதை கொண்டு வரலாம். ஆகவே இன்னும் அது நேரம் தாழவில்லை. முடிந்தவர்கள் விரும்பியவர்கள் அதை பகிரலாம். எல்லோருக்கும் அனுபவம் கிடைப்பது என்பது உண்மை. அதுதான் அங்கு ஒவ்வொரு நிலைகளில் கிடைத்திருக்கும். உங்களுடைய பெயர்கள் சொல்லப்பட மாட்டாது. நன்றி. ஆகவே இப்போது இந்த சத்சங்கத்தை நான் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். கேள்விப்பதிவுகளுக்கு கார்த்திகேயன் ஐயா, சாரி, கேள்விப்பதிவுகளுக்கு பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் விடை காண்போம். நன்றி.